ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்நினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின இளைஞர்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி உதவித்தொகையை படிப்பதற்கான நிதி உதவியாக மட்டும் கருதாமல் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் ஆயுதமாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். புதிய வாய்ப்புகளை அடைவதற்கான கதவுகளை கல்வி உதவித்தொகை திறந்து விடுவதாகவும் அவர் கூறினார். வளமான அறிவாற்றலுடன் திகழும் பழங்குடியின இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது உதவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக ஒளிரச் செய்வதற்கான வலிமையை இளைய சமுதாயத்தினர் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள், குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் பிறந்த இடத்தையும் மக்களையும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நேபாளத்தின் தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிச்சானா மற்றும் அவர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தூதுக்குழுவினரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையிலான ஒத்துழைப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்திய நேபாள எல்லைப்பகுதி குறித்து நேபாள பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லை தொடர்பான 98% சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும், சில பிரச்சினைகளுக்கு சுமூகமாக இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள ஜெர்மனி துரிங்கியா மாகாணத்தின் அமைச்சர் மேரியோ ஓகிட் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து நவீன தகவல் தொடர்பு, போட்டோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், உலகின் மூன்றாவது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் சர்வதேச அளவில் கூட்டு முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவும் ஜெர்மனியும் அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் நீண்டகால தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிலக மேம்பாட்டில் புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் இன்று மும்பை சென்றுள்ளார். சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா, மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மும்பையில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து மியான்மர் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டவர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 180 பின் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆன்லைன் மூலம் மேல்முறையீட்டு கோரிக்கையை தாக்கல் செய்யவும் புதிய விதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும் முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எல்னினோவின் தாக்கம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இதன் தாக்கம் 80% இருக்கும் என்றும் நவம்பர் மாத இறுதி வரையிலும் இந்த தாக்கம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் வீசும் கடும் சூறாவளி காற்று காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பருவமழையும் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு மத்திய அரசு 5 மாதம் விலக்கு அளித்திருப்பது ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. கோவையில் செயல்படும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த வரி விலக்கு பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையையும் தரமான பஞ்சு தேவையையும் பூர்த்தி செய்யும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு துரை பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
11% காட்டனுக்கு உண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஒரு 5 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. எஃப்டிஏ எல்லாம் சைன் ஆகி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்மளோட காட்டன் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பா 10-20 லட்சம் பேர் ஜாஸ்தி ஆகும். காட்டன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட், சோ அதுல க்ரோத் வந்து ஈஸியா வந்துடும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டுலதான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு.
கடந்த மாதத்தில் யுபிஐ மூலம் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில் யுபிஐ தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக இது உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருளாதார கட்டமைப்பின் ஆதாரமாக யுபிஐ விளங்குவதாகவும் நிகழ்நேர பண பரிவர்த்தனையை இது உறுதி செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அசரின் வி கியோங் தான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் 3வது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.